بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين، سيدنا ونبينا وحبيبنا محمد بن عبد الله سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. قنيتكم مالككم ريا سهودر سهودر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن دارت النام وارم بتو وارم آخا ريتوذر كنمني محمد صلى الله عليه وسلم النارين வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில துளிகளை கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் எங்களுடைய கடந்த அமர்வில் உஹது போரின் கடைசி கட்டத்தை பற்றியும், அந்த போரின் முடிவு அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்தது என்பதை பற்றியும் இந்த இடத்திலே சற்று விரிவாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய அமர்வுலே அந்த உஹது போருக்கும் அதற்கு பின்னால் நடந்த அகல் யுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய கஸ்வத்துல் அஹ்சாப், அந்த இரண்டு யுத்தங்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் குறித்து ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் அலசி பார்ப்போம். சோர்களே, நமக்கு தெரியும், உஹது போரின் இரண்டாம் கட்டத்தில் நபியவர்களுக்கும் தோழர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பின்னடைவின் காரணமாக அந்த யுத்தத்துடைய திசை மாறியது. இறுதியில் அந்த யுத்தம் இரு சாராருக்கும் வெற்றி தோல்வி இல்லாத முறையில் அந்த யுத்தம் முற்றுப்பெற்றது என்ற விவரத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த பின்னடைவை சிலர்கள் அவர்களுக்கு சாதகமானதாக பயன்படுத்த முற்பட்டார்கள். அதாவது, நபியும் தோழர்களும் உஹது போரில் தோல்வியுற்று விட்டார்கள் என்ற அந்த செய்தியை அவர்கள் எடுத்துக்கொண்டு மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களாக இருந்தாலும், அதேபோன்று மதீனாவை சூழவுள்ள சில காட்டரபியர்களாக இருந்தாலும், இந்த பின்னடைவை சாதகமாக எடுத்துக்கொண்டு சில பழிகளை தீர்ப்பதற்கு அவர்கள் துணிவு பெற்றார்கள். இது எல்லா காலங்களிலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு கதிதான். எந்த நேரத்தில் இந்த ஈமானிய சமுதாயம் யுத்தங்களிலோ அல்லது பொருளாதாரத்திலோ அல்லது அரசியல் பின்னடைவுகளுக்கு ஆளாகின்றார்களோ, அந்த நேரத்தில் பல விசமிகள் பலவாறாக சிந்திக்க தோன்றுவார்கள். இது உலகத்தில் யதார்த்தமாக இந்த சமகாலங்களில் கூட நாங்கள் பார்த்து வருகின்றோம். சில பொழுது சில இடங்களிலே அரசியல் பிரச்சினைகளின் காரணமாக இந்த சமுதாயம் பின்னடைவுகளுக்கும் பல பிளவுகளுக்கும் ஆளாகும். அந்த நேரத்திலே வெளி சக்திகள் அங்கே செயல்படுவதற்கு ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இன்னும் சில சமயத்தில் பொருளாதார வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அதனாலும் பயனடைவதற்கு ஒரு சாரார் காத்திருப்பார்கள். இன்னும் சிலர்கள் தனிப்பட்ட அவர்களுடைய குறுகிய இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக சில சூழ்ச்சிகளையும் செய்வார்கள். இதுதான் எங்களுடைய நாடுகளில் இப்பொழுது அரங்கேறக்கூடிய விடயங்களாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். எந்த நேரத்தில் இந்த சமுதாயத்திலே பின்னடைவுகள் ஏற்படுகின்றதோ அந்த நேரங்களிலெல்லாம் பல பழிதீர்ப்பு முயற்சிகள், பல அரசியல் அதேபோன்று ஏனைய குறுகிய குறிக்கோள்களை அடைவதற்கு பலரும் முயற்சிப்பார்கள். இந்த அடிப்படையில் தான் உஹது போருக்கு பின்னால் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிப்பதற்கு ஒரு அழகான களம் அவர்களுக்கு அமைந்து விட்டது என சிலர்கள் மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நபி அவர்களுடைய நுணுக்கமான துல்லியமான அந்த ஹிக்மத்தான வழிகாட்டலின் காரணமாக அந்த காவிர்களுடைய எண்ணங்களை அவர்கள் அப்படியே இல்லாமலாக்குவதற்கு பல முயற்சிகளிலே நபி அவர்கள் ஈடுபட்டார்கள். அதிலே ஒன்றுதான்
மக்காவுடைய படையை நபியவர்கள் தோழர்களை விட்டு துரத்தி சென்றது. அதை அறிந்தவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள், இப்படியான ஒரு தோல்வியை சந்தித்த பொழுதிலும் முஹம்மதோ அவருடைய படையோ துரத்தி அடிக்கப்படவில்லை, மாறாக அவர்கள்தான் அந்த காவிர்களை விரட்டி சென்றார்கள் என்ற அந்த அச்சம் சிலர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. இது ஒரு முதற்கட்டமாக நபியவர்கள் மேற்கொண்ட ஒரு யுத்த தந்திரமாக இருந்தது. ஏன் அந்த அடைந்த பின்னடைவை கூட சரி செய்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. இது சில சமயங்களிலே எங்களுக்கு தேவைப்படுத்துவர்களே, எங்களிடத்திலே பெரிய அளவு வளங்கள் ஆயுதங்கள் இல்லாத பொழுதிலும் அப்படியான எதிரிகளை ஓரளவு நாங்கள் முடிந்த அளவு தாக்குப்பிடிக்கக்கூடிய நேரத்தில் என்னவாகும், பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தல் தகவலை கொடுத்துவிடும். இதெல்லாம் இவைகளைத்தான் சீராவிலிருந்து நாங்கள் படிக்கணும். ஏற்கனவே உகது போர்லே நொந்து போய் பல தோழர்களை இழந்து ஒரு பெரும் பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நபியவர்கள் என்ன செய்யவில்லை, சிந்திக்கின்றார்கள், இதே நிலையில் நாங்கள் மதீனாவுக்கு சென்றால் இதனுடைய பின்விளைவுகள் மோசமானதாக இருக்கும், இன்னும் பலர்களும் எங்களை ஆசை கொண்டே மதீனாவை தாக்குவதற்கும் மதீனாவை முற்றுகையிடுவதற்கும் வந்துவிடலாம், ஆகவே நாம் இன்னும் ஒரு கெட்டு எடுத்து வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் அந்த ஹம்ரா உல் அசத் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதுவும் அதாவது உஹத் யுத்தத்துடைய கடைசி கட்டமாகத்தான் அந்த யுத்தத்தை நாங்கள் இந்த இடத்திலே விளக்கினோம். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி அது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை, சிலர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் என்ன செய்தார்கள், பலர்களும் இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் அவர்களுடைய பழிகளை தீர்த்துக் கொள்வதற்கு இதை ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சுமாராக 2 மாதங்களுக்குள் மிகப்பெரிய சோதனைகளும் மிகப்பெரிய இழப்புகளையும் இஸ்லாமியர்கள் நபியவர்களும் தோழர்களும் சந்திக்க நேரிட்டவர்களே. ஆகவே அந்த விளக்கங்களை தான் நாங்கள் சுருக்கமாக இந்த இடத்திலே பார்க்க இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக அபு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையிலே அனுப்பப்பட்ட ஒரு சிறிய படையுடைய விளக்கம். நபி அவர்கள் இந்த உஹதுடைய யுத்தத்தை முடித்து வந்ததற்கு பின்னால் பனு அசத் இப்னு ஹுசைமா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள், அசத் இப்னு ஹுசைமாவுடைய அந்த கோத்திரத்தினர்கள் அவர்களை தல்ஹா அதே போன்று சலமா என்று சொல்லக்கூடிய இருவர்களும் கோயிலுடைய 2 பிள்ளைகளுமாகிய சல்ஹாவும் சலமாவும் என்ன செய்து விடுகின்றார்கள், அந்த கோத்திரத்து மக்களை தூண்டி விடுகின்றார்கள் நபியை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி, முஸ்லிம்களை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி அவர்கள் தூண்டி விடுகின்றார்கள். இந்த செய்திகள் நபியவர்களுக்கு துப்பு செய்திகளாக நபியவர்களுக்கு மதீனாவுக்கு இந்த தகவல் வந்து கிடைக்கின்றது. உடனடியாக நபியவர்கள் என்ன செய்கின்றார்கள், சுமாராக 150 போர் வீரர்களை தயார்படுத்துகின்றார்கள். முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு மத்தியிலே இருந்து 150 பேர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு தலைவராக அபு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர்களை நியமித்து நபியவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், அவர்களுடைய கையிலே கொடியை கொடுத்து அந்த மக்களை அவர்கள் மதீனாவை நோக்கி வருவதற்கு முன்னால் வேகமாக சென்று அந்த பனு அசத் இப்னு ஹுசைமா கோத்திரத்தினர்களை நீங்கள் தாக்கிவிடுங்கள் என்று நபியவர்கள் என்ன செய்கின்றார்கள், அபு சலமாவுடைய தலைமைத்துவத்திலே 150 போராளிகளை அனுப்பிவிடுகின்றார்கள். அவர்கள் அந்த மக்கள் அவர்களுடைய இருப்பிடங்களில் இருந்து மதீனாவை நோக்கி நகர்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்பாராத விதமாக இந்த இஸ்லாமிய படை அவர்களை சென்றடைந்து அவர்களை என்ன செய்து விடுகின்றார்கள், அப்படியே அவர்களுடன் யுத்தம் செய்து அவர்களை அவர்களுடைய இந்த முயற்சியை முழுமையாக தோற்கடித்து விட்டு அவர்களில் இருந்து சில ஒட்டகங்களையும் ஆடுகளையும் அவர்கள் கனிமத்தாக கொள்ளை பொருளாக பிடித்து வருகின்றார்கள், எடுத்து வருகின்றார்கள். அதிலே பெரிய அளவுல ஒரு யுத்தம் நடந்ததாக வரலாறு சொல்லவில்லை. அவர்களை சாதாரணமாக விரட்டி அடித்துவிட்டு அவர்களை என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய கொள்ளை பொருள்களை சுமந்து வருகின்றார்கள். இது வந்து முஹர்ரம் மாதம் 4 வருடம், 3 வருடம் செவ்வாலிலே தான் உஹதுடைய யுத்தம் நடந்து முடிந்தது. இது வந்து அடுத்த வருடம், அதை தொடர்ந்து வந்த 2 மாதங்களுக்கு பின்னால் துல் ஹிஜ்ஜாவை தொடர்ந்து முஹர்ரமுடைய மாதத்துடைய ஆரம்ப காலப்பகுதியிலே தான் இந்த நிகழ்வு ஏற்படுகின்றது. இதற்கு பின்னால் அபு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஏற்கனவே உஹத் யுத்தத்திலே காயமுற்றிருந்தார்கள். ஒரு சில காலம் தான் இருந்து அப்படியே அந்த காயத்துடன் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அபு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒரு சில காலங்கள் கழித்து மரணித்து விடுகின்றார்கள். இது ஒரு நிகழ்வு. அடுத்த ஒரு நிகழ்வு அப்துல்லாஹி இப்னு உனைஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு சிறிய படையை அனுப்பி வைக்கின்றார்கள், சிறிய படையை அனுப்பி வைக்கின்றார்கள். அது வந்து அதே முஹர்ரமுடைய மாதம் பிறை ஐந்தாவது நாளிலே, பிறை ஐந்தாவது தினத்திலே ஹாலித் இப்னு சுஃபியான் அல் ஹுதலி என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் என்ன செய்கின்றான், முஸ்லிம்களை தாக்குவதற்காக வேண்டி ஒரு படையை தயார் செய்கின்றான், ஒரு படையை தயார் செய்கின்றான் என்ற செய்தி நபியோர்களுக்கு கிடைக்கின்றது. உடனடியாக அப்துல்லாஹி இப்னு உனைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை என்ன செய்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள் ஒரு சிறிய படையுடன். அவர்கள் சுமாராக 18 நாட்கள் அந்த இடத்திலே அவர்களுடைய அந்த காவிர்களுடைய படை, அந்த ஹுதைல் கோத்திரத்தினர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அந்த காவிரை கொண்டே அவனுடைய தலையையும் எடுத்து வருகின்றார்கள். யாரை, ஹாலித் இப்னு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய அந்த காவிரை கொலை செய்து அவனுடைய தலையையும் என்ன செய்கின்றார்கள், எடுத்து வந்து நபிக்கு முன்னால் வைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வீர செயலை பாராட்டி அவர்களிடத்தில் இருந்த ஒரு தடியை யாருக்கு, இந்த அப்துல்லாஹி இப்னு உனைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹதியாவாக கொடுத்து சொன்னார்கள். ஹாதிஹி ஆயத்துன் பைனி வ பைனக யௌமல் கியாமா, இதெல்லாம் வரலாறு சொல்லக்கூடிய தகவல்கள், இது எனக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்கட்டும், இந்த தடியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபியர்கள் கொடுத்தார்கள் அந்த வீர செயலை பாராட்டி. ஆகவே அந்த தடியை அவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய சொந்தத்திலே வைத்திருந்தார்கள். மரணிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய கஃபனுடன் சேர்த்து அதை வைத்து விடும்படி அவர்கள் வசியத் செய்திருந்தார்கள். அப்படி அவர்கள் அடக்கப்பட்டதாகவும் வரலாறு சொல்லுகின்றது. அந்த தடி அவர்களுடைய கஃபனுடன் சேர்த்து வைத்து அடக்கப்பட்டதாகவும் வரலாறு சொல்லுகின்றது. இது இப்னு ஹிஷாம்லே இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வு. சரி, அடுத்ததாக இன்னும் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள், இதை தொடர்ந்து இதே வருடத்திலே ஹிஜ்ரி 4வது வருடத்திலே இன்னும் முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. அது மிகப்பெரிய வேதனையையும் நபி அவர்களுடைய உள்ளத்துக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான இரண்டு இழப்புகள் இஸ்லாமியர்களை சந்திக்கின்றது அந்த ஹிஜ்ரி 4வது வருடத்திலே. அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், அபல் காரான்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவுக்கு வந்து சொல்லுகின்றார்கள், முஹம்மதே எங்களுடைய கோத்திரத்தினர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள், எங்களுடைய கோத்திரத்தினர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள், அவர்களுக்கு மார்க்கத்துடைய அடிப்படை அறிவுகள் இன்மையின் காரணமாக அந்த மார்க்க விளக்கங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு மார்க்கத்திலே விளக்கங்களை கொடுக்க வேண்டும், மார்க்க விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிலர்களை என்னுடன் எங்களுடன் அனுப்பிவிடுங்கள், எங்களுடன் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி அந்த மக்கள் வந்து கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தோழர்களே ஒரு ரிவாயத்திலே 6 பேர்கள் என்று வருகின்றது, ஆனால் சஹீஹான ரிவாயத்திலே புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரிவாயத்திலே 10 சஹாபாக்களை, அப்ப மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி தெரிவு செய்யப்படக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக குர்ஆனை சரளமாக ஓதியவர்கள், ஓதக்கூடியவர்கள், அதிலேயும் ஹுஃபாதுகள், மனநமிட்டவர்கள், மார்க்க கல்வி அதை மாசர கற்ற சிறந்த சில தோழர்களை தெரிவு செய்கின்றார்கள். சுமார் 10 தோழர்களை தெரிவு செய்கின்றார்கள். அவர்களுக்கு மர்சத் இப்னு அபி மர்சத் அல் கனவி என்று சொல்லக்கூடிய தோழரை தலைவராக நியமிக்கின்றார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கின்றது, இப்னு இஸ்ஹாக்குடைய ரிவாயத்திலே, அதாவது புகாரியுடைய ரிவாயத்திலே வந்திருக்கின்றது, ஆசிம் இப்னு சாபித், இதுதான் சரியானது, ஆசிம் இப்னு சாபித் ஒரு அறிவிப்பில் இப்னு இஸ்ஹாக்ல வருகின்றது, மர்சத் இப்னு அபி மர்சத் தான் தலைவராக இருந்தார்கள் அந்த சிறிய கூட்டத்துக்கு. ஆனால் புகாரியுடைய ரிவாயத்திலே வந்திருக்கின்றது, ஆசிம் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களை தலைவராக நியமித்து 10 தோழர்களை, நபி அவர்களுடைய தோழர்களே சிறந்த 10 தோழர்களை, ஒரு தாவா, இது ஒரு பிரச்சாரமா இல்லையா, இஸ்லாத்தை ஏற்றவர்களை, நபி அவர்களுக்கு மறைவான அறிவு இல்லை, இதெல்லாம் என்ன எடுத்துக்காட்டுகின்றது, இது ஒரு சூழ்ச்சியா இல்லையா, இது ஒரு சூழ்ச்சி, பின்னால் விளங்கும் அந்த செய்தியை தகவலை எடுத்து வந்தவர்கள் பொய்யுரைத்திருக்கின்றார்கள். தோழர்களை எடுத்து சென்றே அவர்களுடன் அழைத்து சென்றே அவர்களுக்கு சூழ்ச்சி செய்து மோசடி செய்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் வந்து நபி அவர்களிடத்திலே ஒரு பொய்யை சொல்லி 10 தோழர்களை அவர்களுடன் அழைத்து செல்கின்றார்கள். அப்ப இது எதை எடுத்துக்காட்டுகின்றது, நபிக்கு வந்து பின்னால் என்ன நடக்கின்றது, இந்த சூழ்ச்சிகளை பற்றிய அறிவு வஹி வந்தால் தான் விளங்கும். வஹி வராத வரைக்கும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய வார்த்தையை நம்புகின்றார்கள், தோழர்களே பத்து பேர்களை ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமைத்துவத்திலே அனுப்பி விடுகின்றார்கள். அவர்களை அழைத்து சென்ற இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள், ரஜி என்று சொல்லக்கூடிய இடம், ரஜி என்று சொல்லக்கூடிய இடம் குதைல் கோத்திரத்தினர்களுக்கு சொந்தமான ஒரு கிணறு நீரூற்று இருந்த ஒரு இடம், அந்த இடத்துக்கு சென்று அது வந்து இன்று ராபிக் ஜித்தா என்று சொல்லக்கூடிய ராபிக் பெட்ரோலியம் சொல்றோமே அந்த ராபிக் ஜித்தா இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனதும் இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள், மோசடி செய்கின்றார்கள். அழைத்து செல்லப்பட்ட இந்த தோழர்களுக்கு மோசடி செய்து அங்கே இருந்த அதாவது பனு லஹியான் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்களை சத்தமிட்டு அழைக்கின்றார்கள். இதோ நாங்கள் சில முஸ்லிம்களை அழைத்து வந்திருக்கின்றோம், இவர்களை கொலை செய்வதற்கு வாருங்கள் என்று சத்தமிட்டு கூக்குரலிட்டு அவர்களை அழைக்க அவர்கள் செய்கின்றார்கள். சுமார் 100 பேர்கள் கொண்ட ஒரு பெரிய படை அங்கே வந்துவிட்டார்கள், கூடிவிட்டார்கள். இந்த மக்களுடைய அந்த காட்பாத அடையாளங்களை அடையாளம் வைத்து அந்த மக்களை நோக்கி அவர்கள் நகர்ந்த இடத்தை பார்த்து உடனடியாக வேகமாக 100 பேர்கள் போராளிகள் ஆயுதம் தரித்தவர்களாக வந்து விடுகின்றார்கள். ஆனால் இந்த நேரத்தில் இந்த தோழர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், இந்த நிலைமை மாறிவிட்டது, இங்கே ஒரு மோசடிதான், ஒரு சூழ்ச்சிதான் இங்கே அரங்கேறப் போகின்றது என்றதை அறிந்து ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆலோசனைக்கொப்ப என்ன செய்கின்றார்கள், ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி இந்த 10 தோழர்களும் ஏறிவிடுகின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த மக்கள் வருகின்றார்கள், அங்கே 10 பேர்களும் மேலே ஏறி இருக்கின்றார்கள், ஒரு உயர்ந்த மேட்டு பகுதியில் ஏறி இருக்கின்றார்கள். இவர்கள் சில அறுதிமானங்களை கொடுக்கின்றார்கள், நீங்கள் இறங்கி வாருங்கள், சமாதானம் பேசுவதற்காக நீங்கள் இறங்கி வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உங்களை கொலை செய்ய மாட்டோம், உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், முடியாது, என்ன செய்ய முடியாது, உங்களுடைய இந்த அறுதிமானத்தை ஏற்க முடியாது, ஏன் ஆரம்பத்திலே நீங்க சூழ்ச்சிங்க, அதனால நாங்கள் எதிர்த்து தாக்கு பிடிக்கத்தான் வேண்டும். இப்படியான சில கட்டங்கள் வரும் சோர்களே, இப்படியான சில கட்டங்கள் வந்தால் இந்த இடத்திலேதான் ஈமான் பரீட்சிக்கப்படும், இந்த இடத்திலேதான் ஈமான் பரீட்சிக்கப்படும். ஒரு மூமினுடைய எண்ணத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும், எந்த சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்திலே அடிமனதிலே இருக்கக்கூடிய சிந்தனை, இது எல்லா பேர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு கூட ஒருத்தர் ட்விட்டர்ல எழுதியிருக்காங்க, என்ன செய்கின்றார்கள், சிலர்கள் தங்களுடைய வாதங்களையும் தங்களுடைய போராட்டங்களையும் எதுவரைக்கும் தொடர்வார்கள், தங்களுக்குரிய மண்ணை அடையும் வரைக்கும் தொடர்வார்கள், தங்களுக்கு ஒரு தனி தேசத்தை கேட்டு அவர்கள் போராடுவார்கள். ஆனால் இஸ்லாமியர்களுடைய ஒரு காவிரி எழுதுகின்றான், இஸ்லாமியர்களுடைய போராட்டம் எதுவரைக்கும் தெரியுமா, சுவர்க்கத்தை அடையும் வரைக்கும் போராடுவார்கள். இதுதான் டிஃபரன்ஸ். முஸ்லிம்களுடைய போராட்டம் எதுக்காக, தேசத்துக்கு மண்ணுக்கு குலத்துக்கு கோத்திரத்துக்காக அமைய மாட்டாது, அவர்களுடைய போராட்டம் மார்க்கத்துக்காக இறைவனுக்காக இருக்கும் காலமெல்லாம் அவர்களுடைய இலக்கு இந்த குறுகிய ஒரு இலக்காக ஒரு டார்கெட்டாக இருக்க மாட்டாது. சுவனத்தை அடையும் வடைக்கும் போராடுவார்கள், அர்த்தம் என்ன, சுவனத்தை அடைவதற்கு எது பெரியரா இருக்கும், மரணம், மூத்து வரைக்கும் போராடுவார்கள். அது அவர்களுக்கு தெரியும், காவிர்களுக்கு அது உண்மையாக தெரியும். ஆனால் எங்களை இந்த இஸ்லாமியர்கள் முறையாக வழிநடத்தப்பட்டால், உண்மையான ஈமானிய உறுதியுடன் பலத்துடன் செயல்பட்டார்கள் என்று சொன்னால், எப்பொழுதும் இந்த முஸ்லிம்களின் மீது யாரும் துணிவு கொள்ள முடியாது. ஆனால் எங்களுடைய பிளவுகள், எல்லாம் தனித்தனி தலைப்புகள், எங்களுடைய பிளவுகள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த காவிர்கள் துணிவு கொள்வார்கள். அப்ப இந்த 10 சஹாபாக்களும் 100 பேருக்கு முன்னால் மார்க்க சட்டப்படி விரண்டோடலாம். ஏன் மார்க்கத்தில் வந்து என்ன சொல்லுகின்றது, இயக்கும் மின்கும் மியத்தும் சாபிரத்துன் யக்லிபு அல்ஃபன், உங்களே பொறுமையாக சகித்து நின்று போரிடக்கூடிய 100 பேர்கள் இருந்தால் 1000 பேர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அதுவரைக்கும் அப்ப 1000க்கும் அதிகமாக வந்தா தான் உங்களுக்கு பிரமுது காட்டலாம். ஆனால் அல்லாஹ் அதுக்கு பின்னால் இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கின்றான், 2 மடங்கு பன்மடங்கு இருந்தால், 10 மடங்கு இருந்தாலும் நீங்க தாக்குப்பிடிக்க வேண்டும் என்பதுதான் ஆரம்ப கால ஜிஹாதுடைய சட்டம். ஆனால் அல்ஆன ஹஃபஃபல்லாஹு அன்கும் வஅலிம அன் ஃபீகும் தஃபா, இப்ப அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை கொஞ்சம் குறைக்கிறான். அதே சட்டமாக இருந்தா என்ன செய்யறது, 100,000 பேருக்கு இருந்தா 1,000,000 பேர் வரைக்கும் தாக்குப்பிடிக்கணும். 1,000,001 வந்து விட்டா தான் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு முறையில பிரமுது காட்டி ஓடுவதோ வாபஸ் பெறுவதோ அல்லது சமாதானத்துக்கு வர்றதோ, இதெல்லாம் 1,000,000 தாண்டினா தான், எதுக்கு முன்னால 100,000 எதிரில் 1,000,000 தாண்டினால் தான் இந்த நிலைமை. 100,000 முன்னால 500,000, 800,000, 950,000 ஆக இருந்தாலும் நீங்க அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்பதுதான் ஆரம்ப கால சட்டம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த சட்டத்தை கொஞ்சம் அல்லாஹு தாலா குறைத்து விடுகின்றான். உங்களே பலவீனம் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் உறுதியாக அறிந்திருக்கின்றான். ஏன்? மக்களுடைய நிலைமைகளை அறிந்தவன் அல்லாஹ். அதனால என்ன செய்வதே, ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு பங்கு இருந்தா அதுவரைக்கும் என்ன செய்யலாம், நூத்துல 200 பேர் இருந்தா ஓட முடியாது, தாக்கு பிடிக்கணும். 201 210 250 வந்துட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு வரலாம். இதுதான் புனித போருடைய சட்டமாக இருந்தது. ஆனால் சில கட்டங்களில் இதையும் தாண்டி ஏன் ஓடினால் வழி இல்லை என்ற நிலைமை. ஏன்னா இந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் வந்து ஓட முடியாது. அவர்கள் அங்க இஜ்திஹாத் செய்து முடிவெடுக்கின்றார்கள், நூறுக்கும் அதிகமானவங்க, 100 பேர் இவங்களை அழைச்சி வந்தவங்க வேறலாம் இருக்க, இவங்களுக்கு முன்னால மொத்தத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 10 நபித்தோழர்கள் இருந்து தாக்கு பிடிக்கின்றார்கள். பிடிக்கலாமா? அவர்கள் அதாவது ஈட்டு எறியக்கூடிய நல்ல அம்பு ஈட்டு எறியக்கூடிய நல்ல அதாவது பலம் படைத்த வீரர்கள் தான் 100 பேர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க மொத்தத்தில் யாரு? குரான கத்துக் கொடுக்க வந்தவங்க, மார்க்கத்தை கத்துக் கொடுத்து வந்தவங்க. பெரிய சில நேரங்களில் இரண்டும் இருக்கும், சில இடத்துல ரெண்டு தன்மைகளும் இருக்கும். ஆனால் இன்னும் சிலர் இடத்துல ஒன்னு இருக்கும். அல்லாஹ் சிலத சிலர்களுக்கு பாக்கியமாக சேர்த்து கொடுப்பான். வீரத்தை கொடுப்பதுடன் எதையும் கொடுப்பான், அறிவையும் ஆற்றலையும் கொடுப்பான். யார போல? ஹலீஃபாக்கள்ல அலி உமர் போன்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா இரண்டையும் சேர்த்து கொடுத்திருந்தான். மார்க்கத்துடைய விளக்கத்தையும் உமர் நினைத்த விதத்திலே குரான் இறங்கும் அளவுக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, எவ்வளவு பெரிய மார்க்கத்திலே விளக்கத்தை பெற்றவர்கள். அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய மேதை. இன்று கூட அவர்களுடைய குதுபாக்கள் பிரசங்கங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சுற்றாதிரியம் படைத்தவர்கள், மிகப்பெரிய போராளியாகவும் இருந்தார்கள். இரண்டையும் சேர்த்து கொடுத்திருந்தார். இன்னும் சிலர்கள் மார்க்கத்துக்கு அவர்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப எல்லாத்தையும் ஒருமித்து கொடுக்கிறது சிலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். அந்த அடிப்படையிலே சில தோழர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். ஆனா மற்றும் சிலர்களுக்கு அல்லாஹ் ஒரு புறத்தை கொடுத்து மறுபகுதியை கொடுக்கவில்லை. ஆகவே இந்த தோழர்கள்னால ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் அந்த தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள். எதிர்த்து போரிடுவோம் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். இப்பொழுது எவ்வளவுதான் எதிர்த்து போரிடலாம், முடியாது. அங்கே 7 பேர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இந்த 10 பேர்ல 7 பேர்கள் அவர்களுடைய அந்த அம்பு தாக்குதலின் மூலமாக கீழே இருந்து வீசப்பட்ட தாக்குதலின் காரணமாக 7 பேர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதற்கு பின்னால் எஞ்சியிருந்த 3 பேர்களிடத்திலே வந்து என்ன செய்கின்றார்கள், மீண்டும் கேட்கின்றார்கள், உங்களுக்கு நாங்கள் அறுதிமானம் தருகின்றோம், உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றோம், இறங்கி வாருங்கள், உங்களை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்ததற்கு பின்னால வழி இல்லாமல் 3 இறங்குகின்றார்கள். இந்த நேரத்தில் 3 இறங்குகின்றார்கள். இறங்கிய நேரத்திலே உடனடியாக என்ன செய்து விடுகின்றார்கள், இந்த 3 தோழர்களையும் அவர்கள் சிறை கைதிகளாக பிடித்துக் கொள்கின்றார்கள். அவர்களிடத்தில் இருந்த கயிறுகளினாலும் அந்த அம்புகளை வைத்தெறியக்கூடிய வில்லுகளில் இருந்த நரம்புகள் இருக்கின்றதே, அவைகளை அவிழ்த்து இவர்களை கட்டி விடுகின்றார்கள். இவர்களை கட்டி எங்க கடிச்சு செல்றதுக்கு, இப்ப மக்காவுக்கு எடுத்து செல்வதற்காக வேண்டி, மக்காவுக்கு எடுத்து செல்வதற்காக வேண்டி தயாராகின்றார்கள். தயாராக கூடிய நேரத்திலே இதிலே பிடிக்கப்பட்டவர்கள் இறங்கி வந்தவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஸைது இப்னு தஸ்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் 3வது ஒரு நபர், அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. 3 இறங்கி வந்த நேரத்திலே இவர்கள் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். அப்படியே கைதிகளாக இவர்களை அப்படியே பிடித்துக் கொண்டு மக்காவுக்கு அழைத்து செல்வோம் என்று வந்த நேரத்தில் அந்த 3வது நபர், பேர் சொல்லப்படாத அந்த நபித்தோழர் என்ன செய்கின்றார்கள், இப்ப நீங்க சற்று முன்னால் கொடுத்த இந்த வாக்குறுதியே நீங்க கடைபிடிக்கவில்லை, இதுக்கு மாறு செய்து விட்டீர்கள், அதனால உங்களோட எதுவரைக்கும் எனக்கு வரலாம், இடையில என்னென்ன நடக்குமோ தெரியாது, அதனால என்னால் வர முடியாது என்று சொல்லி அடம் பிடிக்கின்றார்கள். அவர்கள் அழைத்து பார்க்கின்றார்கள், முடியவில்லை, அவர்களை கொலை செய்து விடுகின்றார்கள். அந்த தோழரையும் கொலை செய்தா, இப்ப எத்தனை பேரு, மொத்த 8 சஹாபாக்கள், 10 பேர்ல 8 தோழர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். பிந்தியுள்ள இருவர்களையும் ஹுபைபையும் ஸைது இப்னு தஸ்னாவையும் இருவர்களையும் எடுத்துக்கொண்டே இவர்களை என்ன செய்து விடுகின்றார்கள், மக்காவிலே விலைக்கு விட்டு விடுகின்றார்கள். அப்ப அடிமைகளை போன்று விலைக்கு விட்டு விடுகின்றார்கள். இது பெரும் பாவங்களில் ஒன்று, இது பெரும் பாவங்கள் ஒன்று. நபியர்கள் சொன்னார்கள், ஒரு ஹுர்ரான சுதந்திரவாளியை அடிமையாக பொய் சொல்லி விட்டு, என் அந்த காலத்தில் இந்த ஸ்லேவ்ஸ் பிசினஸ் இருந்ததா இல்லையா, அடிமைகளை உரிமையின்றது என்ற சட்டம் இதுக்கு வந்தது. சில குற்றங்களுக்கு பரிகாரமாக என்ன வந்திருக்கின்றது, ஒரு அடிமையை உரிமை விடுவது என்பதா இல்லையா அடிக்கடி. ஏன் அந்த காலத்தில் அந்த அடிமை என்ன முறை இருந்தது, அதில் விசேஷமாக யுத்தத்தில் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் அடிமை. அப்ப இந்த அடிப்படையில் இந்த தோழர்கள் என்ன செய்கின்றார்கள், யுத்த பணைய கைதிகளையும் என்ன செய்யலாம், அடிமைகளாக ஆக்கலாம், அல்லது வந்து என்ன செய்யறது அடிமைகள் என்ற அந்த முறையில் சிலர்கள் வந்திருப்பார்கள். சில குடும்பங்கள் அப்படியே அடிமைகளாக அப்படி வந்தவர்கள், அது விசேஷமாக யுத்தத்தில் சிறை பிடிக்கப்பட்டவர்கள், கைதிகளாக பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள். இவர்கள் தந்திரம் செய்து பிடிக்கப்பட்டவர்கள், உண்மையில் யுத்தத்தில் பிடிக்கப்பட்டவர்கள், தந்திரமாக பிடிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் இவர்களை பணைய கைதிகளாக விட்டார்கள். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பணைய கைதியை விற்கிறதே இஸ்லாத்தில் சட்டம் இருக்குது. இஸ்லாத்தில் அது புனித ஜிஹாதில் வந்து அந்த முறையாக வந்தால், ஆனால் இன்றைக்கு சர்வதேச சட்டத்தில் அதெல்லாம் அங்கீகாரம் கிடையாது அவைகளுக்கு. அப்படி இல்லாமல் யுத்தத்தில் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டால் அவர்களை விற்கிறது வாங்கிறது, பெண்களாக இருந்தால் அவர்களை மனைவியர்களை போன்று பயன்படுத்துவதெல்லாம் இஸ்லாமிய ஷரியாவுல ஃபிக்குடைய சட்டங்களில் விரிவாக சொல்லப்பட்ட விடயங்கள். ஆகவே அப்படி இல்லாமல் ஒரு சுதந்திரவாதியை அடிமையாக சொல்லிவிட்டால் அதை விட்டு சாப்பிடக்கூடிய பணம் அது பெரிய சுஹத் ஹராம் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய பாவங்களை ஒன்றாக கருதப்படுகின்றது. சரி, இது வந்து பணைய கைதிகள். இன்றைக்கு சில பேர் இந்த கைதிகள் என்று சொன்னா நாங்க என்ன செய்யறது, அக்ரிமெண்ட் போட்டு வேலை கொண்டு வரக்கூடிய வீட்டு பெண்மணிகளும் பணியாட்களும் அதே போன்று சாரதிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த சட்டம் கிடையாது, அறவே நினைத்திடக்கூடாது. யாரும் மடத்தனமாக பேசியிருந்தா அது அறிவின்மையின் காரணம். அவர்களுக்கு அந்த சட்டம் இருக்குதா? அவங்களை ஸ்லேவாக பயன்படுத்தலாமா? சில பேர் இப்படி விளக்கம் எடுத்திருக்கலாம், மடத்தனமாக விளக்கம் எடுத்திருக்கலாம். அப்படி இருக்க முடியாது. அந்த காலத்தில் சில பேர் எழுதியிருந்தாங்க, சில காலங்களில் சிலர்கள் எழுதியிருந்தாங்க, அது வந்து உங்களிடத்துல ஜப் அக்ரிமெண்ட்ல வந்தவங்க, அது உங்களோட வீட்டு பணிப்பெண்களாக வந்தாலும் சரி, உங்களோட சொந்த டிரைவராக வந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. அவர்கள் சுதந்திரவாளர்கள், சுதந்திரமான பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள், சுதந்திரவாளர்கள். அவர்களை இந்த முறையில் கடைபிடித்தால் இந்த அடிப்படையில் யாராவது பயன்படுத்த முயற்சி பண்ணால் அதே விபச்சாரமாகவும் ஹராமாகவும் பெரும்பாவமாகவும் மாறிவிடும். அப்படிலாம் சட்டம் கிடையாது. இது வந்து யுத்தங்கள்ல பணைய கைதிகளாக கைப்பற்றப்பட்டவர்கள், பிடிக்கப்பட்டவர்கள். சரி, இப்படியாக இந்த இரண்டு தோழர்களையும் என்ன செய்து விடுகின்றார்கள், மக்காவுல விட்டு விடுகின்றார்கள். என்று சொன்ன பத்ர் யுத்தத்தில் இந்த இரண்டு தோழர்களும் ஹுபைபும் அதே போன்று ஸைத் இப்னு ஜஸினா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் யாரில் மக்கா காவிர்கள் முக்கியமான தலைவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள். 70 லட்சம் பேர்கள் கொலை செய்யப்பட்டாங்களே, இந்த சஹாபாக்கள் கையினாலும் அங்கு கொலை செய்யப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த கொலை பலியை தீர்க்க காத்துக் கொண்டிருந்த சிலர்களுக்கு இவர்களை வித்துட்டாங்க, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வித்துட்டாங்க. வித்து ஹுவை ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே சிறை கைதியாக இருந்து அவர்களை கொலை செய்வதாக முடிவு செய்து ஹரத்துக்கு வெளியே எடுத்து செல்கின்றார்கள். தன்னையும் என்று சொல்லக்கூடிய இடம், தன்னையும் என்று சொல்லக்கூடிய இடம், என் ஹரத்தில் வந்து கொலை செய்ய முடியாது. காவிர்களாக இருந்தாலும் அந்த ஹரத்துடைய கண்ணியத்தை அவர்கள் பேர்னார்களா இல்லையா, பேர்னார்கள். ஆகவே ஹரத்துக்கு வெளியில ஹில், ஹரத்துக்கு வெளியில உள்ள பகுதி, அந்த தன்னையும் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு எடுத்து சென்றார்கள். ஆயிஷா பள்ளி சொல்றோமே, அந்த ஹரத்துக்கு வெளியில் உள்ள பகுதி, அந்த தன்னியமுடைய பகுதிக்கு அழைத்து சென்று அவர்களை என்ன செய்கின்றார்கள், கழுமரத்தில் ஏற்றுவதற்காக வேண்டி தயாராகின்றார்கள். தூக்கில இடுவதற்காக வேண்டி தயாராகக்கூடிய நேரத்திலே ஹுபை ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உத்தரவு கேட்கின்றார்கள், எனக்கு 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள். அவர்கள் 2 ரக்காத் தொழுகின்றார்கள். சுருக்கமாக 2 ரக்காத்தை தொழுது விட்டு சொல்லுகின்றார்கள், நான் உயிருக்கு பயந்து நடுங்குகின்றேன் என்றே நீங்கள் கருதவில்லை என்று சொன்னால் நான் இன்னும் நீண்ட நேரம் தொழுதிருப்பேன், இன்னும் நீண்ட நேரம் தொழுதிருப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹும்மா அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா துபகி மின்ஹும் அஹதா. இறைவா, இவர்களை நீ எண்ணி பார்த்துக்கொள், இந்த காவிர்களை, இந்த அநியாயத்தை செய்யக்கூடியவர்களை எண்ணி பார்த்து இவர்களை பிரித்து பிரித்து பல இடங்களிலே கொலை செய்துவிடு, இவர்களில் யாரையும் விட்டு விடாதேன். அவர்களுக்கு முன்னாலே பதவி செய்யறாங்க, அவர்களுக்கு முன்னாலேயே இவர்களை கொலை செய்வதற்காக தயாராக இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னாலே என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துவா செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஒரு அருமையான ஒரு கவிதை தொடரை படிக்கின்றார்கள். இது வந்து வரலாற்று ஆசிரியர்கள் இதை ஒரு வீர வார்த்தைகளாக, மிகப்பெரிய அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமானிய உணர்வுகளை வழிகாட்டக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது அவர்கள் கவிதையிலே. அந்த கவிதை தொடரிலே சொல்லுகின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள், இதோ இந்த காவிர்கள் என்னை கொலை செய்வதற்காக வேண்டி இங்கே குழுமி இருக்கின்றார்கள். அவர்களுடைய கோத்திரங்களை எல்லாம் என்னிடத்திலே பழிதீர்க்க வேண்டும் என்று தூண்டிவிட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இதோ இந்த இடத்துக்கு இந்த வேடிக்கையை பார்த்து வருவதற்காக வேண்டி அழைத்து வந்திருக்கின்றார்கள். நானோ அந்த கழுமரத்தில் ஏற்றுவதற்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டிருக்கின்றேன். இலல்லாஹி அஷ்கு குர்பத்தி பஅத குர்பத்தி வமா ஜமா அல் அஹ்சாபு லி இந்த மப்ஜஈ. இறைவனிடத்திலே தான் என்னுடைய பரதேசித்தன்மையையும் என்னுடைய தனிமையையும் என்னுடைய கவலையையும் நான் முறைப்படுகின்றேன். இதோ நான் எனக்காக வேண்டி இவர்கள் நான் மரணிக்க இருக்கக்கூடிய இந்த இடத்திலே தயாராக தயார் செய்திருக்கக்கூடிய இந்த விடயங்களையும் இறைவனிடத்திலே நான் முறைப்படுகின்றேன். இவர்கள் இதோ என்னுடன் பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், என்னை கொலை செய்யக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடன் பேரம் பேசுகின்றார்கள். நீ குஃப்ரை தெரிவு செய்தால், முஹம்மதையும் இந்த இஸ்லாத்தையும் நீ மறுத்து வெளியேறிவிட்டாய் என்று சொன்னால் உனக்கு நாங்கள் விடுதலை கொடுத்து விடுகின்றோம் என்று இதோ பேரம் பேசுகின்றார்கள். இது நடக்குமா? இதே ஒருபொழுது நடந்தேற மாட்டாது. இதைவிட மரணம் எனக்கு மேலானது, இதைவிட இலகுவானது மௌத்து தான். அதை நான் தெரிவு செய்து கொள்ளுகின்றேன். என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது, ஆனால் அது ஓடுவதற்கு இடமில்லை என்று சொல்கின்றார்கள். ஃபதல் அர்ஷு சப்பரணி அலாமா யுராதுபி அலாமா யுராதுபி ஃபகத் பதஉ லஹ்மி வகத் பஸ மத்மாஇ. என்ன சொல்கின்றார்கள்? அர்ஷுடைய ரப்பு ரஹ்மான் எனக்கு இந்த நேரத்திலே பொறுமையை என் மீது பொழிந்து விட்டான், என்னிடத்திலே பொறுமையை கொடுத்து விட்டான். இந்த மரணத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், பொறுமையாக அதை சந்திக்கக்கூடிய திடகாத்திரமான உள்ளத்தை எனக்கு தந்திருக்கின்றான். இவர்களோ என்னுடைய மாமிசங்களை கண்டம் கண்டமாக துண்டம் துண்டமாக பிடுங்கி இருக்கின்றார்கள். என்னுடைய ஆசைகள் எல்லாம் அங்கே போய்விட்டது என்று சொல்லிவிட்டு இன்னும் இரண்டு வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள். على اي شق كان في الله مضجعي ولست ابالي هنا اقتل مؤمنا. நான் ஒரு இறை விசுவாசியாக இருந்த நேரத்திலே கொலை செய்யப்படுவேன் என்று சொன்னால் எதையும் நான் பொறுப்படுத்த மாட்டேன். எந்த திசையில் தான் என்னுடைய மரணம் நடந்தாலும் அதை பத்தி நான் எந்த கேர் பண்ண மாட்டேன். ولست ابالي هنا اقتل مؤمنا. மூமினாக இருந்த நேரத்திலே இறை விசுவாசியாக ஈமானுடன் எனக்கு மரணம் வருகின்றது என்றிருந்தால் எனக்கு எதுவும் பெரிசாக இல்லை, எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். அது எந்த திசையில் என்னுடைய மரணம் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய பாதையிலே இறைவனுடைய பாதையிலே அந்த மௌத்து இருக்கும் வரைக்கும் நான் எதையும் அஞ்ச மாட்டேன், எதையும் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இது அல்லாஹுடைய பாதையிலே மேற்கொள்ளப்படக்கூடிய தியாகமாக இருக்கின்றது, இது அந்த இறைவனுடைய வழியிலே மேற்கொள்ளக்கூடிய ஒரு தியாகமாக இருக்கின்றது. வதாலிக்க ஃபீ தாதில் இலாஹி வ இயஷா, இறைவன் நாடினால் யுபாரிக் என்னுடைய இந்த கண்டம் கண்டமாக துண்டம் துண்டமாக பிக்கப்படக்கூடிய உறுப்புகளுடைய நல நால நரம்புகள் இருக்கின்றதே, இவைகளிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்வான், இவைகளில் எல்லாம் அல்லாஹு தாலா பரக்கத்தை செய்ய போதும் என்ற வீர வார்த்தையுடன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஷஹீதாகின்றார்கள். அதற்கு பின்னால் அவர்களை கழுமரத்தில் ஏற்றி கொலை செய்து விடுகின்றார்கள். அதற்கு முன்னால் அபூ சுஃபியான் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டதற்கு பின்னால் அபூ சுஃபியான் வந்து கேட்கிறான், ஹுபைபே நீ விரும்பினால் உனக்கு இன்னும் ஒரு அவகாசம் இருக்கின்றது, இந்த இடத்திலே இருந்து உன்னை இறக்கிவிட்டு இந்த கழுமரத்திலே இருந்தே இந்த தூக்கு மரத்திலே இருந்து உன்னை இறக்கி நிம்மதியாக உன்னுடைய குடும்பத்துக்கு உன்னை அனுப்பிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து முஹம்மதை தூக்கிலிடுவதற்கு நீ விரும்புவாயா? என்ன பொறப்பா இது? யார்கிட்ட கேட்கிறது? தங்களுடைய இரத்த நாளங்களிலே அந்த இறை தூதருடைய அன்பு இரண்டர கலந்திருந்த வீர தியாகிகளிடத்தில் இப்படியான ஒரு பேரம் பேசலாமா? யாரிடத்துல? எங்களோட கேட்டா கூட சில நேரங்களில் நாங்கள் மௌத்துக்கு பயந்து இப்படி எல்லாம் சொல்லலாம். சில நேரங்களில் அப்படித்தான் ஒரு மனிதன் மௌத்துக்கு பயந்து இஸ்லாத்தை தான் உள்ளத்தில் உறுதியாக வைத்துக் கொண்டு நாவினால் குஃபருடைய வார்த்தையை மொழிந்தாலும் அவனுக்கு குற்றம் இருக்குதா? இல்லை. உஸாமா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவத்தில் தெரியுதானே, அவங்களை பிடிச்சிட்டு போய் நபியை திட்டும்படி சொன்னார்கள். நபியை திட்டா உன கைவிடுவேன் பார்க்கிறாங்க. இப்ப வேற சாய்ஸ் இல்ல, வேற ஒரு ஆப்ஷன் இல்ல. உள்ளத்தில் ஈமானுடைய உறுதியை பலமாக எடுத்துக்கொண்டு வெளிப்படையாக நபியை ஏசி விடுகின்றார்கள், விட்டு விடுகின்றார்கள். வேதனை தாங்க முடியாது, உடனடியாக நபியிடத்திலே ஓடோடி வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே இப்படியெல்லாம் பேசிட்டேன், என்னால தாங்க முடியல, ஆனால் என்னுடைய உள்ளத்துல உங்களை பற்றிய அன்பு இன்னும் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் பொங்கி பெருகி வந்ததை அன்றி ஒரு பொழுதும் உங்களை பற்றிய வெறுப்பு என்னுடைய உள்ளத்திலே ஏற்படவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்களுக்கு குர்ஆனிய வசனம் இறங்குகின்றது. இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். அவருடைய உள்ளம் உள்ளத்திலே ஈமான் வியாபித்திருக்கக்கூடிய நேரத்திலே அவர் வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டவராக இருந்தால் அவருக்கு விதிவிலக்கு இருக்கின்றது, அவருக்கு குற்றம் இல்லை. நபி அவங்க சொன்னாங்க பிரச்சனை இல்லையப்பா, இன்னொரு தடவை இப்படி பிடிச்சிட்டு போய் நபிய என்ன ஏசும்படி சொன்னா ஏசு, பிரச்சனை இல்லை. அப்ப அவங்களுடைய ஈமானுக்கு உத்தரவாதத்தை அல்லாஹ் கொடுத்தான். இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், ஈமானுக்கு உத்தரவாதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப குர்ஆன் இறங்குமா, எங்கட ஈமானுக்கு அப்படி உத்தரவாதம் இருக்குதா? நம்மளா சும்மா சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் இப்படியான ஒரு இக்கட்டான கட்டம் வந்தால் கூட என்ன செய்யலாம், ஏசலாம் பேசலாம், இஸ்லாத்திலே இருந்து வழியாகிற மாதிரி ஒரு வழிநடப்பு செய்யலாம், ஆக்ட் பண்ணலாம், இதுல குற்றம் கிடையாது. ஆனால் அந்த தோழர்கள் அதை கூட என்ன செய்யவில்லை, தெரிவு செய்யவில்லை. ஏன், வரலாறு என்ன எழுதிவிடும், மௌத்துக்கு பயந்து இப்படி நவியை ஏசி தீர்த்து விட்டார்களே என்ற அந்த அவப்பேர் எங்களை தொட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய வீர வார்த்தையை பேசினதுக்கு பின்னாடி இந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்வாங்களா, இந்த டிமாண்டை ஏற்றுக்கொள்வார்களா? முடியாது. என்ன சொல்லுகின்றார்கள், அடப்பாவியே இப்படி சொல்றாயே, அப்படி அல்ல, நான் என்னுடைய மனைவியோட வீட்டில் நிம்மதியாக இருக்கிறேன்னு வச்சுக்க, இந்த நேரத்தில் இல்ல, இந்த இக்கட்டான நேரத்தில் இல்ல, என்னுடைய மனைவியோடு நான் வீட்டில் நிம்மதியாக குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தில் கூட அல்லாஹுடைய தூதருடைய காலிலே ஒரு முள் தைத்து விட்டால் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை கூட என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த இறை தூதரை இந்த இடத்துல வச்சு எனக்கு நீ சுதந்திரம் கொடுக்கிறதா இருந்தா, எனக்கு விடுதலை கொடுக்கிறதா இருந்தா, இதை எந்த முறையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தட்டி கழித்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள், அவர்களை அந்த இடத்திலே தூக்கிலிட்டு கொலை செய்து விடுகின்றார்கள். ஒரு சில நாட்கள் அப்படியே விட்டு வைத்திருந்தார்கள். அவர்களுடைய ஜல்லம் அங்கே தொங்க விடப்பட்டிருந்தது. அந்த இடத்துக்கு வந்த அம்ரு இப்னு உமையா தம்ரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இரகசியமாக வந்தே அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். நேரடியாக இந்த ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த கழுமரத்தில் ஏற்றுவதற்கு துணை போனவன் தான் உக்பத் இப்னு அல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவன். என்று சொன்னால் ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ருடைய யுத்தத்திலே ஹாரிஸை இந்த உக்பாவுடைய தந்தையை கொலை செஞ்சிருந்தாங்க, அதனால அதுக்கு பழி வாங்குவதற்காக நேரடியாகவே அந்த உக்பத் இப்னு அல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவன் தான் இந்த காரியத்தில் ஈடுபட்டான். இதில் இருந்து சில சரித்திரார் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள், முதலாக கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகளை தொழக்கூடிய வழிமுறையை ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாற்றிலே உண்டு பண்ணியவர்கள் யார், ஹுபைப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. மரண வேளையில கூட அந்த அல்லாஹுடைய சிந்தனையிலே இரண்டு ரக்கா தொழக்கூடிய முறையை கண்டெடுத்தவர்கள், அந்த முறையை செய்து காட்டியவர்கள் தான். இது ஒரு பிதாவா கேட்கலாம், நபி அவர்கள் இதை அங்கீகரிச்சிருக்காங்களா இல்லையா? நபி அவங்க இந்த சம்பவம் செய்து கேள்விப்பட்ட நேரத்தில் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஆனா ஹுபைப் செஞ்சது தவறுன்னு சொல்லி இருந்தா அது பிதா. என்ன சுன்னான்னு சொன்னா மூன்று இருக்குது, ஏன்னா சில பேர் நினைக்காங்க சுன்னான்டா நபி அவங்க நாவால் சொன்னது மாத்திரம் இல்ல, நபி அவர்கள் நாவினால் சொன்னது, நபி அவர்கள் செய்து காட்டியது, நபி அவங்க இப்படி செஞ்சாங்க, தொழுகையில இப்படி உட்கார்ந்தாங்க, இப்படி கிளம்பினாங்க, இதெல்லாம் சுன்னாவா இல்லையா? மூன்றாவது என்ன, நபியுடைய தக்ரீராத் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரங்கள். அப்படி என்று சொன்னா நபிக்கு முன்னால ஒரு தோழர் இப்படியாக நடந்து கொண்டாங்க, நபி அவங்க அதுக்கு எதிர்த்து பேசவில்லை என்றா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அதுவும் சுன்னாதான். இதெல்லாம் சுன்னதுடைய விளக்கங்கள். சுன்னான் சொன்னால் சொல் செயல் அங்கீகாரம், நபியுடைய வார்த்தைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் அங்கீகரித்த விடயங்கள். ஆகவே ஹுபைப் யாரு கேட்கலாம், அப்ப ஹுபைப் வந்து நபிக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை உண்டு பண்ணிருக்காங்களே, அவங்க செய்தார்கள், நபி அவர்கள் அதை அங்கீகரித்தாங்க, நபி அவங்க அதை அங்கீகரித்தாங்க, ஆகவே அதுவும் ஒரு சுன்னாவாகத்தான் இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர்களுடைய வரலாற்றில் சொல்லப்படுகின்றது, அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்த காலத்தில், மக்காவுல சிறைபிடிக்கப்பட்டிருந்த காலத்தில், மக்காவுல எந்த பழங்கனிகள் இல்லாத நேரத்தில் கூட அவர்கள் சிராட்சை பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அவங்க சிராஜப்பலம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, மக்காவுல பலம் இல்லாத நேரத்தில் அல்லாஹு தாலா கொடுத்தான், அல்லாஹு தாலா கொடுத்தான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தானா இல்லையா? அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து இருக்கக்கூடிய நேரத்திலே, கருத்தரித்திருக்கக்கூடிய நேரத்திலே சம்பவம் படிச்சிருக்கேன். குர்ஆன்ல அல்லாஹு தாலா நேரடியாகவே சொல்றான், தெளிவாகவே சொல்லுகின்றான், குல்லமா தஹல அலைஹில் மிஹ்ராப் வஜத இந்த ரிஸ்கா. அங்க என்ன இருக்கும், மாரி காலத்தில் எந்த காலத்துடன் இருக்கும், கோடை காலத்துடைய பழங்கள் இருக்கும், கோடை காலத்துல போனா மாரி காலத்துடைய பழங்கள் இருக்கும். அப்பதான் அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தானே அவர்களை பராமரிச்சு வந்தாங்க, கால யா மரியம் அன்னாலக்கி ஹாதா காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ். எங்கிருந்த போய் இது கிடைக்குது, எங்களுக்கே இல்லை. என்ன இந்த நாட்டில் வந்து மாறி காலத்தில், இப்பதானே வெளிநாட்டில் இருந்து நிறைய பழங்கள் வருது, எல்லா காலத்திலும் எல்லா பழமும் கிடைக்கும். எல்லா காலத்தில் மாறி கால கோடை கால வித்தியாசங்கள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். சில பழங்கள் கொஞ்சம் கூடுதலாக உள்நாட்டு உற்பத்தியாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இந்த வாட்டர்மெலன் போன்றவைகள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். மாறி காலத்தில் இந்த கோன் போன்றவைகள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் எல்லா காலத்திலும் எல்லாத்தையும் பெறலாம், ஏன்னா வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதனால. ஆனால் அந்த காலத்தில் அந்த நிலைமை இருக்கல, அந்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்ததுனால அந்த விளைச்சல்கள் மாறி காலத்தில் மாறி காலத்து பழங்கள் தான் கிடைக்கும், கோடை காலத்தில் கோடை காலத்து பழங்கள் தான் கிடைக்கும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன இருந்தது, மாறி மாறி கிடைத்தது. இதை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஆச்சரியப்படுகின்றார்கள், இது எங்கிருந்து வந்தது. அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் சொல்கிறான், ஹுனாலிக தஅ ஜக்கரியல் ஜக்கரியா ரப்பஹு ஃபில் மிஹ்ராம். அப்ப ஜக்கரியா யோசிக்கிறாங்க, இப்படி கொடுக்கலாம், ஜக்கரியா அல்லாஹுடைய நபி, அல்லாஹுடைய தூதர், ஆனாலும் இத நேரடியாக கண்ணுக்கு முன்னால பாக்குறாங்களே, அடை கோடை காலத்துல மாறி காலத்துடைய உணவு கொடுக்கிற அளவுக்கு வல்லமை மிக்க அல்லாஹ் இந்த முதிய வயதுல தள்ளாடும் பருவத்துல எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டானா, கூப்பிடும் அழைப்பும் அல்லாஹ் ஹுனாலிக ஜக்கரியா ரப்பஹு. அப்பதான் என்ன செய்யறாங்க, ஜக்கரியா ரலியல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்விடத்துல கேக்குறாங்க, இறைவா எனக்கு இந்த பாக்கியத்தை, பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து விடுங்க, பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. தாழ்ந்த குரலே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய எலும்புகள் எல்லாம் அவங்களோட பலவீன சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், சொல்ற நேரத்திலே விளங்குது சான்சஸ் இல்லை இறைவா, அது அர்த்தம். இன்றைக்கு தான் சொல்றாங்க, நோ வே, மனைவியுடைய நிலைமையும் மலடி, எனக்கு என்ன செய்யறது இல்ல, இந்த நிலைமை இல்ல, ஆனா உன்னுடைய ரஹமத்தில் எனக்கு நிராசை இல்லை, அதுல நான் நிராசைப்படவில்லை. இதுதான் ஈமான், இதுதான் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பலத்த ஈமான். அதைத்தான் ஒரு மனிதன் அந்த நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து படிக்க வேண்டிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதியான அந்த நம்பிக்கை. அதை எதிலிருந்து எடுத்தாங்க, இந்த வசனம் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வித்தியாசமான முறையில் இவர்களுக்கு உணவு கிடைக்கின்றது எங்கிருந்து வந்தது, அல்லாஹ் கொடுத்தான். அதே போன்றுதான் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், உணவை கொடுக்கின்றான். மக்காவுல பழங்கனிகளை இல்லாத காலத்தில், எந்த விளைச்சலும் இல்லாத காலத்தில் திராட்சை பழங்களை ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு கொண்டிருக்காங்க, சிறைபிடிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அல்லாஹுடைய பாதையில, அல்லாஹுடைய பாதையில இதுவெல்லாம் இலகுவான விடயங்களாக இருந்தது. அதற்கு பின்னால் அங்கே கொலை செய்யப்பட்ட ஆசிம், சஹிதாக்கப்பட்ட அந்த பத்து பேர்களில் ஒருவர் தான் தலைவராக இருந்த ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய, அதாவது உடம்புல இருந்து ஒரு சில பகுதிகளை எடுத்து வரும்படியும் என்ன செய்கின்றார்கள், ஆள் விடுகின்றார்கள், சிலர்களை அனுப்பி விடுகின்றார்கள். ஆசிமுடைய, ஏன்னா ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பத்ர் யுத்தத்தில் முக்கியமான வீரர்களை கொலை செஞ்சிருந்தாங்க, முக்கியமான சில ஒரு தலைவரை கொலை செஞ்சிருந்தாங்க, பேர் குறிப்பிடப்படல. அந்த இவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டிய ஆசிமுடைய, அதை வந்து இவர்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி, இதோ ஆசிமுடைய கை, இதோ ஆசிமுடைய தலை என்று காட்டுறதுக்காக வேண்டி ஆள் அனுப்புகின்றார்கள் அந்த ரஜி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு, அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு ஆள் அனுப்புகின்றார்கள். அவர்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு பகுதி எடுத்துவாங்க இவர்களுக்கு மன ஆறுதலுக்காக வேண்டி. யாருக்கு, அவர் கொலை செய்த அந்த மனிதனுடைய குடும்பத்தினர்களுக்கு மன ஆறுதலுக்காக எடுத்து வாருங்கள் அனுப்பப்பட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், ஒரு தேனிகளை போன்ற ஒரு பூச்சிகளை அனுப்பி அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கராமத், ஒரு அற்புதமாக இருக்கின்றதா இல்லையா, ஒரு கண்ணியமான ஒரு கராமத்தாக இருக்கின்றது. அந்த ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜடலத்தை அப்படியே என்ன செய்து கொள்கின்றது, அந்த தேனி போன்ற ஒரு பூச்சி வந்து அப்படியே முழுமையாக சூழ்ந்து கொள்கின்றது. இவர்களால அந்த ஜடலத்தை இனம் கண்டு அதில் இருந்து எந்த பகுதியையும் பிரித்தெடுக்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா மறைத்து விட்டான், அந்த ஜடலத்தை அல்லாஹு தஆலா மறைத்து விட்டதாக வரலாறு சொல்லுகின்றது. அதனால் அவர்களுக்கு அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியவில்லை. என்னால் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்திருந்தார்கள், இறைவா நான் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் எந்த ஒரு முஷ்ரிக்கையும் என்னுடைய கையினால் தொடவும் மாட்டேன், எந்த ஒரு முஷ்ரிக் என்னை தொடும்படியும் நீ செய்யாது என்று. அது அவர்களுடைய ஒரு சொந்த விருப்பம், இது வந்து யாரும் என்ன செய்ய முடியாது, இது வந்து மார்க்கமானு கேட்க முடியாது, அவர்களுடைய ஒரு விருப்பமாக இருந்தது. அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவனை நான் தொடவும் கூடாது, அப்படிப்பட்ட ஒருவன் என்னை தொடவும் கூடாது. சுப்ஹானல்லாஹ். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கின்றார்கள், புகாரியில் இந்த செய்து வந்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யஹ்ஃபதுல்லாஹுல் அப்தல் முஃமின பஅத வஃபாத்திஹி கமா யஹ்ஃபதுஹு ஃபீ ஹயாத்திஹி. அப்ப வாழும் காலத்திலே அல்லாஹு தாலா ஒரு காவிரை தொடாமலும் காவிர் அவரை தொடாமலும் அல்லாஹு தாலா பாதுகாத்ததை போன்றே மௌத்தானதுக்கு பின்னாலேயும் அல்லாஹு தாலா அந்த பாதுகாப்பை ஒரு மூமினுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் மூமின்களுக்கு அல்லாஹு தாலா அப்படியான பாதுகாப்பு உண்மையானவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலா அந்த பாதுகாப்பு கொடுத்தானா இல்லையா, மௌத்துக்கு பின்னாலேயும் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து எந்த ஒரு காவிரும் அவர்களை தொட்டு விடாத அளவுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய பொடியை பாதுகாத்ததாக வரலாறு சொல்லுகின்றது. சரி, அடுத்த நிகழ்வு. அப்ப இதுல வந்து இந்த மொத்த சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், கொலை உண்டு விடுகின்றார்கள், கொலை செய்யப்பட்டு விடுகின்றார்கள். அதே போன்ற ஒரு நிகழ்வு இந்த பேரே, அதாவது ரஜீவுடைய சம்பவம். இந்த ரஜீவுடைய சம்பவம் நடந்து ஒரு சில நாட்களிலே இதைவிட ஒரு பெரிய நிகழ்வும் தோழர்களுக்கு ஒரு சோதனையும் ஏற்படுகின்றது. இதுதான் பேரு மவுனா என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம். இதற்கான காரணம் சுருக்கம் என்னன்னு சொன்னால், அபூ பரா ஆமிர் இப்னு மாலிக் முலா இபுல் அசின்னா என்று சொல்லக்கூடிய ஈட்டிகளோட விளையாடக்கூடிய அவ்வளவு பெரிய போராளி முலா இப் அசின்னான்னு அவனுக்கு பட்ட பேரு. அப்படி பேர் சூட்டி அழைக்கப்படக்கூடிய அபுல் பரா ஆமிர் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர், இவன் நபியிடத்திலே வருகின்றான். மதீனாவுல நபியிடத்தில் அவன் சொல்லுகின்றான், அல்லாஹுடைய தூதரே, நபி அவர்கள் இவரை இஸ்லாத்துக்கு அழைக்கின்றான். இந்த அபு ஆமிரை அபு பராவை ஆமிர் இப்னு மாலிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா கொடுத்து இஸ்லாத்துக்கு அழைக்கின்றார்கள். அழைத்த நேரத்தில் அவன் இஸ்லாத்தை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், என்னோட சில தோழர்களை அனுப்பினேன் நஜித் வாசிகள், நஜித் இந்த பகுதி நாங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி, நஜித் வாசிகளை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி உங்களில் இருந்து சில அழைப்பாளர்கள் அனுப்பினா, தாவாவுக்கு சில அழைப்பாளர்கள் அனுப்பினா, அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு வர்ற தேட்ட மாசு இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குது, அவர்களோட சேர்ந்து எனக்கு இஸ்லாத்துக்கு வந்துடலாம், எனக்கும் இஸ்லாத்துக்கு வந்துடலாம் என்று சொல்லி நபி அவர்களிடத்தில் சொல்லுகின்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி அகாஃபு அலைஹிம் அஹ்ல நஜித், நான் நஜித் வாசிகளை என்னுடைய தோழர்களுடைய விடயத்திலே பயப்படுகின்றேன், தோழர்களுடைய விடயத்தில் இவர்கள் சதி செய்து விடுவார்களோ மோசடி செய்து விடுவார்களோ என்று எனக்கு அச்சமாக இருக்கின்றது என்று சொன்ன நேரத்திலே அபூபரா சொல்லுகின்றான், இல்லை நான் உறுதிமொழி வழங்குகின்றேன், நான் அவர்களை பாதுகாத்து திருப்பி உங்களிடத்தில் அழைத்து வருவேன், அல்லாஹுடைய தூதரே உங்களிடத்திலே அழைத்து வருவேன் என்று சொல்லுகின்றான். இதுல சில அறிவிப்புகளே இப்னு இஸ்ஹாக்குடைய ரிவாயத்தில் 40 பேர்கள் என்றும் புகாரியுடைய சஹிஹான ரிவாயத்தில் 70 சஹாபாக்கள், சுப்ஹானல்லாஹ், 70 சஹாபாக்களை நபியவர்கள் தெரிவு செய்கின்றார்கள், ஒரு பெரிய கூட்டம். இதுலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குர்ஆனை மன்னமிட்ட ஹாஃபில்மார்கள் தான் அதிகபட்சமானவர்களாக இருந்தார்கள். அதுவரைக்கும் இறங்கிய குர்ஆன் வசனங்களை மன்னமிட்டு குர்ஆனை சரளமாக ஓதத்தெரிந்த மார்க்க விளக்கமுள்ள தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்து, அதிலே முன்ஸிர் இப்னு அம்ர் பனு சாயிதா கோத்திரத்தை சேர்ந்த முன்ஸிர் இப்னு அம்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிற்காலத்திலே பெயர் வைக்கப்பட்டது அல் முஅனிகுலில் மௌத், மௌத்தின் மீது விரைந்தவர் என்ற பெயர், மௌத்தின் மீது மௌத்தின் பக்கம் விரைந்தவர் என்ற பட்ட பெயர் அவர்களுக்கு பிற்காலத்திலே இந்த சம்பவத்துக்கு பின்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த முன்ஸிர் இப்னு அம்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே 70 தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்து அனுப்புகின்றார்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் மதீனாவில் எப்படி இருந்தது சொன்னால், இவர்கள் பகல் காலங்களிலே விறகுகளை வெட்டி விற்று சந்தைகளிலே விற்று திண்ணை தோழர்கள் இருக்கின்றார்கள். நவியிடத்திலே ஹதீஸை படித்துக் கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருந்த திண்ணை தோழர்கள், இவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. இவர்களுடைய செலவீனங்களுக்காக இந்த தோழர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி இவர்கள் என்ன செய்வார்கள், விறகுகளை வெட்டி கூலி வேலைகளை செய்து இவர்களுக்காக வேண்டி, யாருக்காக, இந்த திண்ணை தோழர்களுக்காக வேண்டி உழைத்தே அவர்களுக்கும் இவர்களுடைய உணவிலே பங்கெடுக்க செய்வார்கள். அப்படிப்பட்ட தியாகிகளாகத்தான் இந்த 70 சகாபாக்களும் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. அதற்கு பின்னால் இரவு நேரங்களிலே இரவு தொழுகைகளையும் விவாதத்துகளையும் அந்த திண்ணை தோழர்களிடத்தில் வந்து அவர்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை இவர்கள் திருப்பி கற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் இருந்தாங்க. இது உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு சொல்லப்படுகின்றது. அவர்கள் கூட என்ன செய்தார்கள், 2 தோழர்களோட சேர்ந்து நபி அவங்க சேர்த்து விட்டாங்களே முஆஹாத், மதீனாவில் ஒரு அன்சாரியையும் ஒரு முஹாஜிரையும் சேர்த்து விட்ட நேரத்தில் சில சமயங்களில் முஹாஜிர்கள் வந்து வறியவர்களாக இருந்தார்கள், அன்சாரிகள் செல்வந்தர்களாக இருப்பாங்க. அப்ப அன்சாரிகள் என்ன செய்வாங்க, 2 பேர் ஷிஃப்ட் போட்டுக்கொள்வாங்க. நபி இடத்துல வந்து நான் ஒரு நாளைக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்றது, நீங்க தொழிலுக்கு போங்க, நீங்க உங்களோட பிசினஸுக்கு அல்லது உங்களோட கூலி வேலைக்கு போங்க, மறுநாளைக்கு நான் கூலி வேலை செய்யறேன், நீங்க நபியுடைய மஜ்லிஸ்ல வந்து கத்துக்கொள்ளுங்க. இப்படியாக ஷிப்ட் போட்டு மார்க்கத்தை கத்துக்கொண்டாங்க. அப்படியாகத்தான் இந்த தோழர்களும் திண்ணை தோழர்களுக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்களாகவும், அதாவது உலகப்பட்ட மிகப்பெரிய தியாகிகளாகவும் இருந்தவர்கள் தான் இந்த 70 சஹாபாக்கள். இவர்களை நபி அவர்கள் தெரிவு செய்து அந்த முந்திர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமைத்துவத்திலே அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைத்து அப்படியே போய் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துக்கு வருகின்றார்கள், பிஅர் மவுனா என்று சொல்லக்கூடிய இடம், பிஅரே மவுனா என்று சொல்லக்கூடிய இடம், அது வந்து பனு ஆமிர், பனு ஆமிர் அதே போன்று பனு சுலைம் என்று சொல்லக்கூடிய இரு கோத்திரத்தினர்களுக்கும் சொந்தமான ஒரு இடம். அந்த இரு சாரார்களும் இருந்த ஒரு இடத்துக்கு வருகின்றார்கள். அந்த இடத்துக்கு வந்ததும் அங்கே இருந்த அந்த 70 பேர்கள் இருந்தார்கள். ஹராம் இப்னு மில்ஹான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சொந்த சகோதரர். ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உம்மு சுலைம் வந்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தயாரா இல்லையா, உம்மு சுலைம் அப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மாமனார் தான் யாரு, ஹராம் இப்னு மில்ஹான். ஹராம் இப்னு மில்ஹானை என்ன செய்கின்றார்கள், நபியுடைய ஒரு கடிதம் இருந்தது, ஒரு செய்தி இருந்தது, அந்த கோத்திரத்தில் இருந்த பனு ஆமிர் கோத்திரத்தில் இருந்த ஆமிர் பனு துஃபைல் என்று சொல்லக்கூடியவனுக்கு நபி அவர்கள் ஒரு செய்தி எழுதி வச்சிருந்தார். இஸ்லாத்தின் பக்கம் அவனை அழைப்பதற்கோ ஏதோ இவர்களை பாதுகாக்கும்படியோ ஏதோ ஒரு தகவல் எழுதி அனுப்பியிருந்தாங்க. அதை அந்த காகிதத்தை கொடுக்கும்படி ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த பேர் மவுனா என்ற இடத்துக்கு பேர் என்று சொன்னா கிணறு, பேர் மவுனா சொன்னா அந்த மவுனா என்ற பேர் கொண்ட ஒரு நீரூற்று அல்லது கிணற்றுடைய இடம். ஏன்னா அந்த காலங்கள் அப்படித்தான், பாலைவனத்தில் வந்து நீருக்கான வசதிகள் இருக்காது. எந்த இடத்துல தண்ணி வசதி இருக்குமோ அந்த இடத்துல அவர்களுடைய கூடாரங்களை அமைத்து அவர்களுடைய இருப்பிடங்களை அமைத்துக் கொள்வார்கள். அதுக்கு பது அர் ரொஹல் என்று சொல்வார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் படித்தோம் அரபியர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை படிக்கக்கூடிய இடத்துல பதுவில் வந்து என்ன இருந்தாங்க, பது அர் ரொஹல் என்று சொன்னால் நாடோடிகள், அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்காது. எந்த இடத்துல அவர்களுக்கு விவசாய நிலங்கள் கிடைக்கின்றதோ, எந்த இடத்துல பயிர் நிலங்கள் கிடைக்குதோ, எந்த இடத்துல தண்ணீர் வசதி கிடைக்கிறோ அங்க இருப்பாங்க. அப்படியான ஒரு இடம் தான் இந்த பேரு மவுனா. அப்ப இந்த பேரு மவுனா இடத்துக்கு வந்ததும் ஆமிர் இப்னு துஃபைலுக்கு யார் அனுப்புகின்றார்கள், முந்திர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைவராக இருந்தார்கள். ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தெரிவு செய்து காகிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அதை எடுத்து சென்றதும் அவன் அந்த காகிதத்தை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை, அந்த கடிதத்தை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. அங்கே இருந்த ஒரு மனிதனை தூண்டிவிட்டு அவர்களுக்கு பின்னால் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர்கள் அந்த இரத்தம் அப்படியே உடம்புல இருந்து பீரிட்டு வருவதை பார்த்ததும், ஏன் தெரியாமல் பின்னால் தந்திரமாக பின்புறமாக அவர்களுக்கு குத்தப்பட்டது, ஆனால் வயிற்றுப்புறமாக இரத்தம் பெருகி வருவதை பார்த்ததும் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர் ஃபுஸ்து வரப்பில் கஅபா, என்ன சொல்லிக் கொண்டு மரணிக்கின்றார்கள், ஷஹீதாகின்றார்கள். ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை மிகப்பெரியவன், ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய எஜமானனின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். ஈமானிய வார்த்தை, ஷஹாதத்துடைய நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தை வர்றதாக இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம். ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இரட்சகன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு என்ன செய்கின்றார்கள், மரணித்து விடுகின்றார்கள், ஷஹீதாகி விடுகின்றார்கள். இப்பொழுது அவன் என்ன செய்கின்றான், அந்த ஆமிர் இப்னு துஃபைல் அந்த ஊர்ல இருந்த எல்லா கோத்திரங்களையும், உசையா ரியல் ஜக்வான் என்று சொல்லக்கூடிய கோத்திரங்களை அப்படியே தூண்டிவிட்டு இந்த எஞ்சி இருக்கக்கூடிய சஹாபாக்களோட போரிடும்படி, அவர்களை கொலை செய்யும்படி தூண்டி விடுகின்றான். அவர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள், இந்த தோழர்களை அப்படியே முற்றுகையிட்டு, அவர்களை முற்றுகையிட்டு எல்லா பேர்களையும் கொலை செய்து விடுகின்றார்கள். எல்லா பேர்களையும் அதிலே விடுபட்டவர்கள் காப் இப்னு ஸைத் இப்னு நஜ்ஜார், காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர மொத்தத்தில் இருந்த எல்லா பேர்களையும் கொலை செய்கின்றார்கள். அதிலே இரண்டு தோழர்கள் பின்னால் வரும், அந்த இருவர்கள் தங்களுடைய அந்த தோழர்களுடைய ஒட்டகைகளை மேய்ப்பு நிலங்களுக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். அவர்கள் தான் அம்ர் இப்னு உமையா தம்ரி அவர்கள், ஆரம்பத்திலே வந்தவர்கள் அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், முந்திர் இப்னு உக்பத் இப்னு ஆமிர், முந்திர் இப்னு உக்பத் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய இரண்டு தோழர்களும் இந்த ஏனைய தோழர்கள், ஷஹீதாக்கப்பட்ட ஏனைய தோழர்களுடைய ஒட்டகங்களை மேய்ச்சல் நிலங்களுக்கு மேய்ப்பதற்காக வேண்டி அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். இவர்களையும் இந்த காப் இந்த மூவர்களையும் தவிர உள்ள ஏனைய 67 பேர்கள் சுமாராக எல்லா பேர்களும் தந்திரமாக சூழ்ச்சி செய்யப்பட்டு சதி செய்யப்பட்டு அந்த இடத்திலே கொலை செய்யப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நபி அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றது. இப்பொழுது இந்த ஒட்டகங்களை அழைச் சென்றவர்கள் பார்க்கின்றார்கள், தோழர்கள் இருந்த இடத்திலே பிணங்களை பிணங்கொல்லிகள் இந்த பறவைகள் சுற்றி கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். இந்த இடத்துல பறவைகள் சுத்துகின்றதே, ஏதோ அசம்பாவிதம் நடந்து விட்டதோ என்று ஓடி வந்து பார்த்தால் இவர்கள் எல்லா பேர்களும் அங்கே கொலையுண்டிருக்கின்றார்கள், ஷஹீதாக்கப்பட்டே இருக்கின்றார்கள். அதுல காப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் கொலை செய்யப்பட்டதாகத்தான் இவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் குற்றுயராக இருந்து அவர்கள் ஏதோ எழுந்திருந்து என்ன செய்கின்றார்கள், மதீனாவுக்கு வந்து சேர்ந்து ஹந்தக்குடைய யுத்தத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். காப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் ரெண்டு பேரை பொறுத்தவரையில வந்து பார்க்கின்றார்கள், நிலைமை ஒரு பெரிய அசம்பாவிதமாக இருக்கின்றது. இப்ப நாங்களும் என்ன செய்யணும், நாங்கள் கோழையர்களாக திரும்பி ஓட முடியாதே, நாங்களும் இவர்களை எதிர்த்து போரிடுவோம், அந்த எதிரிகளை எதிர்த்து போரிடுவோம் என்று போரிடுகின்றார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்கின்றார்கள், முன்சிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கொலை செய்யப்படுகின்றார்கள். அந்த சுஹதாக்களோடு சேர்ந்து அவர்களும் கொலை செய்யப்படுகின்றார்கள். ஆனால் அம்ர் இப்னு உமையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்கள் பணைய கைதியாக சிறைப்பிடித்து விடுகின்றார்கள். இவர்கள் முதற் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டதும் அந்த காவிர்களுடைய தலைவன் என்ன செய்கின்றான், ஆமிர் இப்னு துஃபைல் இவர்களுடைய முன்னெற்றி ரோமத்தை அப்படியே சிறைத்து விட்டு ஒரு அடையாளத்துக்காக வேண்டி அவரை சிறைத்து விட்டு அவரை என்ன செய்து விடுகின்றார்கள், உரிமையிட்டு விடுகின்றார். அப்ப உரிமையிட்ட இவரே பணைய கைதியாக பிடிபட்டு உரிமையிடப்பட்டவர் என்ற அடையாளத்துக்காக வேண்டி இந்த முன்னெற்றி ரோமத்தை சிறைத்து தன்னுடைய தாய் ஒரு அதாவது நேர்ச்சை வைத்திருந்த அந்த நேர்ச்சைக்கு பழியாக அதற்கே குற்றப்பரிகாரமாக யாரை அதாவது விடுவித்து விடுகின்றான், இந்த அம்ர் இப்னு உமையத்து லம்ரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை விடுவித்து விடுகின்றான், விடுதலை செய்து விடுகின்றான். இந்த செய்தியை இந்த பெரிய அசம்பாவித செய்தி நபியவர்களுக்கு யார் மூலமா வருகின்றது, அம்ர் இப்னு உமையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தான் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வருகின்றார்கள். நபியவர்களுக்கு உஹதிலே ஒரு 78 சஹாபாக்களை இழந்து இரண்டு மாதங்களில் இன்னும் 70 பேர்களை இழந்தது நபி அவர்களுக்கு பெரும் வேதனையை கொடுத்தது. இந்த அம்ர் இப்னு உமையா தம்ரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தியை எடுத்து வந்தது நபி அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது. ஆனாலும் உஹதிலே இழந்தவர்கள் ஏதோ போர்க்களத்திலே உயிர் தியாகம் செய்தவர்கள், ஆனால் இவர்களோ சதி செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களே என்றே நபியவர்கள் இன்னும் கொதி கிளம்பினார்கள். மிகப்பெரிய வேதனைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளானார்கள். இப்படியாக இந்த அம்ர் இப்னு உமையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுங்க இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்தில் இரவு தங்குகின்றார்கள். இது ஒரு சின்ன சம்பவம் நடக்கின்றது. ஒரு இடத்துல இரவு தங்குகின்றார்கள். இரவு தங்கக்கூடிய நேரத்தில் மதீனாவுல இருந்தே வந்து கொண்டிருந்த இரண்டு காவிர்களும் அந்த இடத்துல இரவுல தங்குறாங்க. இப்ப இவங்களும் ஒரே ரூட்ல தான், இவங்க மதீனாவை நோக்கி போறாங்க, அவங்க இந்த எதை நோக்கி, நஜிதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பேரு மவுனாண்ட இந்த பாதையில வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவங்க நினைக்கிறாங்க இவங்க கிலாப் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், கிலாப் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இந்த அம்ர் ரழியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க இவங்களும் இந்த எதிரிகளுடைய கூட்டத்தில் தானே என்று அவங்க தூங்கு காலில் இருந்து அவங்க ரெண்டு பேரையும் சதி செய்தே கொலை செஞ்சிட்டாங்க. ரெண்டு பேரை கொலை செஞ்சிட்டாங்க. ஆக குறைஞ்சதே இந்த 70 பேருக்கு எதிரில் ரெண்டு பேரையாவது நாங்க பழி எடுத்து விடுவோம் என்று ரெண்டு பேரை கொலை செஞ்சு போட்டு அவர்களுடைய இருந்த பொருட்களை பொதிகளை தேடி பார்த்தோம்னு சொன்னா நபி அவர்கள் கொடுத்த ஒரு அறுதிமான கடிதம் அங்கே இருந்தது. அப்ப நபி அவர்களோட அந்த காலத்தில் அப்படித்தான், முஸ்லிம்களுடைய ஏரியாவை தாண்டி செல்றதாக இருந்தா ஏதாவது எங்களுக்கு உயிருக்கு ஆபத்துகள் வந்து விடுமோ என்ற பயத்தில் நபி கிட்ட செஞ்சிருவாங்க, முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சி இருந்த மதீனாவில் அங்கிருந்து ஒரு லெட்டரை ஒரு செய்தியை எடுத்துக்கொள்வாங்க, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களோட போர்டரை தாண்டும் வரைக்கும் ஒரு பாதுகாப்பு. அப்ப இது வந்து பேணப்பட வேண்டும், இது எல்லா காலத்திலையும் பேணப்பட வேண்டும். ஆகவே இந்த செய்தி நபி அவர்களுக்கு இன்னும் வேதனை ஏற்படுத்தியது. ஏன், நான் அறுதிமானம் கொடுத்த, நான் என்ன செய்யறது அக்ரிமெண்ட் கொடுத்த இரண்டு பேர்களை நீங்க கொலை செஞ்சிட்டீங்களே, இப்ப இவருடைய பிளட் மணி நான் கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், பிளட் மணி கொடுக்க வேண்டும், தியத்தை நான் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சேகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பின்னால் வரும் இந்த பனு நதீர் என்று சொல்லக்கூடிய யூத கோத்திரத்தினர்களோடு ஏற்பட்ட சர்ச்சைக்கு யுத்தத்துக்கு எது காரணமாக அமைந்தது, இந்த பிரச்சனை தான் காரணமாக அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த பிளட் மணியை வந்து யார்கிட்ட சஹாபாக்கள்கிட்ட இருந்து மாத்திரம் சேகரிக்க முடியாது, பைத்துல் மால்ல இருந்து மாத்திரம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே நாங்கள் படித்தோம், யூதர்களோட நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்தில் போட்டுக்கொண்ட எக்ரிமெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் தான், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் தியத்துகள் கொடுக்க வேண்டி ஏற்பட்டால், எங்களுடைய தரப்புல தவறுதலாக கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதனுக்காக வேண்டி பிளட் மணி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் ரெண்டு சாரார்களும் ஷேர் பண்ணணும், இந்த பணத்தில் ஒட்டகங்கள். அந்த காலத்தில் 100 ஒட்டகம் இருந்தது அல்லது பணம் இருந்தது. அந்த பணத்தை இரண்டு சாரார்களும் யூதர்களாகிய நீங்களும் அதில் ஒரு பகுதி எங்களுக்கு தந்து உதவ வேண்டும் என்று ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. அந்த அடிப்படையில் யூதர்கள்ட்ட இதை கேட்க போனதுல தான் பின்னால அந்த பனு நதீர் கோத்திரத்தோட சர்ச்சை ஏற்பட்டு அவர்களும் மதீனாவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிகழ்வு பின்னால் வரும். அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் கவலைப்பட்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் சுமாராக ஒரு மாத காலம் குனூத் தோதினாங்க. ஃபஜ்ருடைய தொழுகையில ஒரு மாத காலம் வரைக்கும் குனூத் தோதுகின்றார்கள். இந்த கோத்திரங்களை, இந்த கோத்திரங்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லி, இந்த ஜக்வான், அதே போன்று ரியல், அதே போன்று உசையான்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தை சொல்லி சொல்லி, பெயர்களை சொல்லி சொல்லி, உசையத்து அசல்லாஹ் அசத்தில்லாஹ ரசூல, இறைவா இந்த உசையா கோத்திரத்தினர்கள் அசத்தில்லாஹ ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு மாறி செய்து விட்டார்கள், இவர்களை அழித்தொழித்து விடு இறைவா என்று அவர்களை சபித்து நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பதுவா செய்து குனூத்து நாசிலாண்டு சொல்லக்கூடிய சட்டம் இதை தான் வருகின்றது. குனூத்து நாசிலாண்டு சொன்னால் முஸ்லிம்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி தேடியும், அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிராகவும் கேட்கக்கூடிய துவாவுக்குத்தான், குனூத்துக்குத்தான் குனூத்து நாசிலான்னு சொல்றது. இது ஒரு தொழுகையிலன்னு குறிப்பிட்டில்ல, அது மகரிபில் கேட்கலாம், ஈஷாவில் கேட்கலாம், ஃபஜ்ரில் கேட்கலாம். இதை ஆதாரமாகவே தான் சிலர்கள் ஃபஜ்ருடைய குனூத்தை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. சில மதஹபுகள்ல ஃபஜ்ருடைய குனூத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சது இந்த குனூத்துகள் அடிப்படையாக வச்சு. இது நபியவங்க டெம்பரரியாக ஓதின குனூத் தான், சுமாராக ஒரு மாத காலம் வரைக்கும் தான் ஓதினார்கள். ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு குர்ஆனிய வசனம் இறங்குகின்றது, அது பிற்காலத்திலே மாற்றப்பட்டு விட்டதாக புகாரியிலே வந்திருக்கின்றது. நீங்க படிச்சிருப்பீங்க, நாசிக் மன்சூக் என்று சொல்றது. குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்கின்றது, அதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எழுத்து வடிவத்தில் இருக்கும், சட்டம் இருக்க மாட்டாது. இன்னும் சிலது வந்து இறங்கினது, அது எழுத்திலையும் இல்லை சட்டத்திலையும் இல்லை. இது நிறைய விளக்கங்கள் இருக்கின்றது. நஸ் என்று சொல்றது மனன் சஹ் மின் ஆயத்தின் அவுனுசிஹா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் சூரத்துல் பக்ரால, மனன் சஹ் மின் ஆயத்தின் அவுனுசிஹா நாதி பிகைரி மின்ஹா அவ் மித்லிஹா, நாங்கள் குர்ஆன் வசனம் ஒன்றை இறக்கி அதை நாங்கள் மாற்றி விட்டோம் என்று சொன்னால், சட்டத்தை மாற்றது. முன்னால் சொன்னது மாதிரி 100 பேர் இருந்தா 1000 பேர், 100 பேர் இருந்தா 1000 பேரை எதிர்த்து போரிடும் என்ற சட்டம், அது மாற்றப்படும். அது மாற்றப்பட்டு 20-க்கு 10-க்கு 20 என்ற சட்டம் வரும். அப்ப இப்படியாக சட்டம் மாற்றப்படும். அப்ப எழுத்துல இருக்கும், சட்டத்தில் இருக்காது. இன்னும் சிலது எழுத்துல இல்லை சட்டத்திலே இல்லை அப்படியும் இருக்கும். இன்னும் சில தகவல்களாக செய்திகளாக இருக்கும், அது எழுத்துல இல்லை ஆனா ஒரு தகவலாக இருக்கும். அப்படியான ஒரு செய்திதான் பல்லிகு அன்னா. இப்படி குர்ஆன் சொல்லணும்னு பாத்தீங்க, பல்லிகு அன்னா கௌமனா அன்னா லகீனா ரப்பனா ஃபரதிய அன்னா வரதீனா அன்ஹு என்ற குர்ஆன் வசனம் இறங்கியது. நாங்கள் இதை ஓதினோம், நபியோட இருக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் இதை ஓதினோம். சில காலங்களுக்கு பின்னால் அது அப்படியே மாற்றப்பட்டு விட்டதுன்னு சொன்னா நபியுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹு தஆலா அதை மறக்கடிக்க செய்து அது அப்படியே இல்லாமல் போய்விடும். இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு. இல்ல சில பேரு இதை இப்படி ஒன்று கிடையாதுன்னு கூட எழுதியிருக்காங்க. அப்படி வரலாமா, குர்ஆன் வசனம் ஒன்று இறங்கி அதை மாற்றலாமா, அது இல்லாமல் போகலாமா, ஒஹியில மோசடி செய்யறதே, அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. நஸ்கன்று சொல்லி ஒரு சட்டமே இருக்கின்றது குர்ஆன்ல. சில வசனங்கள் இறங்கப்பட்டது, அது என்ன செய்யறது, மாற்றப்படும், ஓதப்படும், ஆனால் சட்டம் இருக்காது. இன்னும் சிலது ஓதப்படவும் மாட்டா சட்டமும் இல்லை, ஓதப்பட மாட்டாது சட்டமும் இல்லை. இன்னும் சிலது ஓதப்பட மாட்டா சட்டமாக இருக்கும். எப்படி சொன்னால், அதாவது ஒரு பால் கொடுக்கக்கூடிய, பால் குடிக்கக்கூடிய ஒரு, அதாவது செவிலித்தாய்கள் சொல்லுவோமே, இவர்கள் ஒரு குழந்தைக்கு 5 தடவை விட்டு விட்டு பால் கொடுத்தால் அந்த குழந்தை இந்த பெண்ணுக்கு மகரமாகுமா இல்லையா, மகரமாகும். அது இருந்தது, சரியான ஹதீஸ் இருக்கின்றது. அது வந்து என்ன தெரியுது, குர்ஆன்ல இருந்தது, ஹம்சுரதாத்தின் யுஹர்ரிம்னு. 5 தடவை கொடுத்தால் அது ஹராம் ஆக்கும், மஹரமை, மஹரம் தன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அது சட்டம் இருக்கின்றது, ஆனால் அந்த வசனம் இல்லை. சட்டம் இருக்குதா இல்லையா, சட்டம் இருக்கின்றது, வசனம் இல்லை. அப்படியும் இருக்கும், இந்த நேரத்தில் சட்டமும் இல்லை வசனமும் இல்லை, அப்படியெல்லாம் இருக்குது, நிறைய விளக்கங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு வசனம், பல்லிகு அன்னா கௌமனா அன்னா லகீனா ரப்பனா ஃபர்திய அன்னா வரதீனா அன், எங்களுடைய கூட்டத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்தி விடுங்கள். யாருடைய நாவினால் அல்லாஹ் பேசுகின்றான், இந்த ஷஹீதாக்கப்பட்ட தோழர்கள் சொல்வதை போன்று, எங்களை தொட்டும் எங்களுடைய கூட்டத்துக்கு எத்தி வைத்து விடுங்கள், நாங்கள் எங்களுடைய இறைவனை சந்தித்து விட்டோம், அவனும் எங்களை பொருந்திக் கொண்டான், நாங்களும் அந்த இறைவனை பொருந்திக் கொண்டோம், நாங்களும் அந்த இறைவனை பொருந்திக் கொண்டோம் என்ற வசனம் இறங்குகின்றது. அதற்கு பின்னால் நபி அவர்கள் அந்த குனூத்தை விட்டு விட்டார்கள். அந்த குனூத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விட்டார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் புகாரியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, புகாரியில பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதுதான் அந்த பேர் மவுனான்னு சொல்லக்கூடிய சம்பவம். இதை அடுத்துத்தான் பனு நதீர் கோத்திரத்தினர்கள் மதீனாவில் இருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் வருகின்றது. அதை அடுத்த வாரத்துறைகளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.